ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற வகுப்பு சாந்தோக்கிய உபநிஷதம். மகா வாக்கியத்தினுடைய அடிப்படையில் இன்னும் சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறார். அப்போ இறைவனை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாகும் என்று கேள்விப்படுறோம் நாம். அப்போ நமக்கு என்ன இங்கே தோணும் அப்படின்னா, அப்போ இறைவன் எப்படி இங்கே இருக்கிறான் அதை சொல்லுங்க. இறைவனை அறிந்தால் எல்லாம் அறிந்ததாகவும் நீங்கள் சொல்கிறீங்க, அப்ப இறைவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கிட்ட எழுந்திருக்கும் இல்லையா? அந்த இறைவனை அடைவது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம இடத்துல எழுந்திருக்கும் இல்லையா? அதற்கு தான் இங்க உபநிஷத்து வந்து மகா வாக்கியத்தினுடைய அடிப்படையில உபதேசம் கொடுக்கும். எப்படி கொடுக்கும் அப்படின்னா, தத்துவமசி. இது வந்து சாமவேதத்தினுடைய மகா வாக்கியம். இங்க வந்து தத்துவமசி அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து சமஸ்கிருத வார்த்தைக்கு தமிழ் பொருள் என்னன்னா, நீ அதுவாகவே இருக்கின்றாய் அப்படின்னு அர்த்தம். நீ அதுவாகவே இருக்கின்றாய் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை இங்க சொல்லுது. தத்வம் அசி, தத்துனா அது, துவம்னா நீ, அசி என்றால் இருக்கிறாய் என்று அர்த்தம். அப்ப இந்த மகா வாக்கிய உபதேசம் இப்ப இனிமேல் எப்படி இதுல வரப்போகுது அப்படின்னா, 8 பகுதிகளில் 9 முறை இந்த மகா வாக்கியம் உபதேசிக்கப்படும். அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்ப வந்து ஒரு மந்திரத்துல பார்க்க போறோம். என்ன சொல்றாருன்னா உத்தாலகர், எது அனைத்திலும் நுண்ணியதோ அதுவே அனைத்திற்கும் ஆன்மாவாக திகழ்கிறது, அதுவே உண்மை, அதுவே இறைவன். ஸ்வேதகேது, நீ அதுவாகத்தான் இருக்கின்றாய் என்று முத்தாளகர் உபதேசித்தார். உடனே ஸ்வேதகேது அப்பா கிட்ட கேட்கிறான், போற்றுதலுக்குரிய தந்தையே, எனக்கு அதனை மீண்டும் தாங்கள் உபதேசிக்க வேண்டும். எப்படி நான் அதுவாகத்தான் இருக்கிறேன், எனக்கு இது சரியாக விளங்கவில்லை, ஆகவே எனக்கு இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக நீங்கள் விளக்க வேண்டும் என்று ஸ்வேதகேது அப்பாவிடம் கேட்டான். அதற்கு உத்தாலகர், இனியவனே அப்படியே ஆகட்டும் என்றார். அப்போ இந்த மந்திரம் இப்போ என்ன பண்ண போதுன்னா, இவன் அப்பா கிட்ட இருந்து ஒரு உபதேசத்தை பெற்றான், தத்துவமசி அப்படிங்கிற ஒரு மகா வாக்கிய உபதேசம். இந்த உபதேசத்தை கேட்ட உடனே அவனுக்கு உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. நான் அதுவாக தான் இருக்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் எப்படி அது என்னால் புரிஞ்சிக்க முடியலப்பா, அது இன்னும் கொஞ்சம் நீங்கள் எனக்கு விவரமாக சொன்னீங்கன்னா நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அவர் திருப்பி பேசுகிறார், உத்தாலகர் பேசுகிறாரு, அனைத்திற்கும் காரணமான உண்மை பொருள் அனைத்திலும் நுண்ணியதாக உள்ளது, அனைத்திற்கும் ஆன்மாவாக உள்ளது, எனவே இயல்பாகவே அது மனிதனின் ஆன்மாவாகவும் திகழ்கிறது என்று இங்கே சொல்கிறார். அதாவது இப்போ இங்கே என்ன உத்தாலகர் சொல்ல வர்றார் அப்படின்னா, இப்போ இந்த படைப்பு இருக்கு இல்லையா, அந்த படைப்புக்கு ஆதாரமாக இறைவன் இருக்கிறான், நுண்ணியவனாக இருக்கிறான். நாம் நினைக்கிற மாதிரி வந்து இப்போ வெட்ட வெளி அப்படின்னா அது பெருசாக எங்கே தொடங்குது எங்கே முடியுதுன்னு தெரியலீங்களே, அப்படிப்பட்ட ஒரு வெளியாக இருக்கிறத வந்து நம்ம எப்படிங்க நமக்குள்ளே பார்க்க முடியும் அப்படின்னா, இங்கே இறைவனுடைய விசேஷத்தன்மையும் அதுதான். என்னன்னா, அவன் அணுவிலும் அணுவாக இருப்பான், பிருகத்திலும் பிருகத்தாக இருப்பான், அதாவது நுண்ணியதிலும் நுண்ணியனாக இருப்பான், பெரியதிலும் பெரியவனாக இருப்பான். இறைவனுடைய வைபவம் அதுதான். இறைவனை வந்து இப்போ எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இருக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது அவனை நுண்ணியவனாக பார்க்குறான், ஆனால் இறைவனை பிரபஞ்சத்தையே தாங்கி கொண்டிருக்கிறவனாக பார்க்கும்போது பிருகத்தாக பார்க்குறோம், அதாவது பிரம்மாண்டமாக பார்க்குறோம். அப்போ இறைவனுடைய வைபவம் வந்து ஒரு எல்லையற்ற வைபவமாக இருக்கு இல்லையா? அதனால தான் இங்கே வந்து அதை லாஸ்ட் உபநிஷத்தை எடுக்கும்போது இந்த கிளாஸில் நான் அதை ஞாபகப்படுத்தினேன். அந்த மகாபலி சக்கரவர்த்தியினுடைய கதையில் வந்து வாமன் அவதாரத்தில் வருவார் கிருஷ்ண பரமாத்மா. அப்போ உடனே வாமனன் தானே, பொடி பையன் தானேன்ட்டு அவன் அலட்சியமாக நினைப்பான். அப்படி அலட்சியமாக நினைக்கும் போது உனக்கு என்ன வேணும்னு கேட்ட உடனே, எனக்கு 3 அடி மண் வேணும்னு அவன் கேட்பான். 3 அடி மண் தானே கேட்குறான், கொடுத்துடலாம் அப்படின்னு அவன் சொல்ல வரும்போது பக்கத்தில் சுக்கராச்சாரியர் வந்து, வேண்டாம் இவன் ஒரு நாடகம் பண்ணுறான், இவன் வந்திருக்கிறவன் சரியான ஆள் மாதிரி தெரியல, வேண்டாம் கொடுக்காதேங்கிறான். அது எப்படி நான் கொடுக்காம இருக்க முடியும், என் 3 அடி மண் தானே கேட்குறான், நான் கொடுக்குறேன். இவன் கொடுக்கும்போது இறைவன், சரி நீ சொன்ன மாதிரி 3 அடி கொடுன்னொடனே அவன் எடுத்துக்குங்கிறான். 1 அடி என்ன பண்ணுறான், பூமியை அளந்துடுறான், 1 அடியில் அந்த பூமி முழுசாக அளந்துடுறான். அப்போ இந்த கதை வந்து என்ன சொல்ல வருது, பூமியை அளக்கிறான், அப்புறம் 2வது அடியில் இந்த அண்ட சராசரங்களை அளந்துடுறான், 3வது அடி எங்கே வைக்கட்டும்னு கேட்குறான். அப்போ மகாபலி என்ன சொல்கிறார், என் தலையில் வெய்யுங்கிறார், வேறு வழி இல்லை, எல்லாம் அளந்தாச்சு, அதுக்கப்புறம் அங்கே என்ன அவன் மட்டும்தான் இருக்கிறான், என் தலையில் வெய்யின்ட்டான். அப்போ இந்த கதை நோக்கம் என்ன, இந்த கதையாக பார்க்கும்போது சுவாரஸ்யமாக இருக்கும், ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, அந்த இறைவன் வந்து ஒரு நுண்ணியவனாக பார்ப்பதற்கு தெரிகிறான், ஆனால் அதை நம்ம அலட்சியமாக எடுத்துக்க கூடாது. ஏன்னா அவனே இந்த அண்ட சராசரமாகவும் இருக்கிறான், அவனே இந்த வெட்ட வெளியாக பிரம்மாண்டமாகவும் இருக்கிறான். அப்போ அப்படிப்பட்டவனை நம்ம வந்து நமக்குள்ளே இருக்கிறான் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு தரக்குறைவாக, ஒரு தகுதி குறைவாக நம்ம மதிப்பீடு செய்துவிடக்கூடாது அப்படிங்கிறது இங்கே சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அப்ப அதனால இங்க தத்துவமசிங்கிற மகா வாக்கிய உபதேசத்தை கேட்ட உடனே நீ அதுவாகவே இருக்கிறாய் அப்படின்ற அடிப்படை அவன் கேட்ட உடனே அவன் நானுங்கிற வார்த்தையை எந்த இடத்துல பொறுத்துறானோ அதை பொறுத்துதான் அவன் இறைத்தன்மைக்குள்ள போக முடியும். அவன் நானுங்கிறது இந்த உடல் மாதிரி அபிமானம் பண்ணா அவன் எப்படி இறைவனாக முடியும்? ஆக முடியாது. அதே மாதிரி மனசா அவன் அபிமானம் பண்ணாலும் ஆக முடியாது. பஞ்ச கோஷங்கள்ல அவன் எதுல சிக்கிக்கிட்டு இருந்தாலும் அவனால இறைவனாக முடியாது. ஏன்னா இப்ப அன்னமய கோஷமாகிய இந்த உடலை நான் என்று அபிமானம் பண்ணாலும் அவன் இறைவனாக முடியாது. மனோமய கோஷமாகிய மனதை நான் என்று அபிமானம் பண்ணாலும் இறைவனாக முடியாது. பிராணமய கோஷமாகிய பிராணனை நான் என்று அபிமானம் செஞ்சாலும் ஆக முடியாது. விஞ்ஞானமய கோஷமாகிய புத்தியை அதே மாதிரி நினைச்சாலும் ஆக முடியாது. அப்ப ஆனந்தமய கோஷமாகிய ஈஸ்வரனையே தானாக காரண சரீரத்தையே தன்னுடைய சரீரமாக பார்த்தாலும் கூட ஆக முடியாது. ஏன்னா அது எல்லாமே இறைவனிலிருந்து வெளிப்பட்ட வைபவம் தானே தவிர இறைவன் இறைவனாகவே இருக்கிறான். அப்ப இறைவனாகவே இருக்கிறத இப்ப எவன் ஒருத்தன் சரியா புரிஞ்சுக்கிறானோ அவன் தான் அந்த இறை நிலைக்குள்ள போறான். அவனுக்கு தான் அந்த தெய்வீக நிலை, அந்த இறை நிலை, பிரம்ம நிலை, பிரம்மானந்தம், பிரம்ம அனுபவம், ஆத்ம அனுபூதி அப்படின்னு நம்ம பல பேர்களை சொல்றதெல்லாம் அனுபவம் ஆகும். அப்ப இந்த நிலையை நம்ம எப்படி பயணிக்கணும் அப்படிங்கறது இங்க அருமையா சொல்லி கொடுக்குறாங்க மகான்கள். அந்த விஷயத்த தத்துவமசிங்கிற ஒரே வாக்கியத்துல உபதேசம் பண்றாங்க. அப்ப இவனுக்கு அது புரியல, எப்படி இருக்காங்க இறைவன் நமக்குள்ள, நான் தான் அது நீங்க எப்படிப்பா சொல்றீங்கும்போது சொல்றாரு, அது ஆத்மாவா இருக்குப்பா, அது உனக்குள்ளதான் நுண்ணியதா இருக்கு, அதை நீ கண்களால் பார்க்க முடியாது, காதுகளால் கேட்க முடியாது, ஏனென்றால் அது சூக்ஷ்மமானது, மிக மிக நுண்ணியது அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்றாரு. அப்ப இப்படி இறைவனுக்கு இந்த மாதிரி ஒரு இலக்கணங்களை நம்ம கொடுத்து இந்த மந்திரத்துல பார்க்கும்போது அந்த அனைத்திற்கும் மேலாக அது நீயாகவே இருக்கிறது என்று இங்க உத்தாலகர் எடுத்து சொல்றாரு. நீயே இறைவன், அந்த இறைவனே நீ என்பது இந்த மகா வாக்கியத்தின் பொருளாக நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப இதை பற்றி நிறைய மகான்கள் வந்து நம்முடைய சனாதன தர்மத்துல வரும்போது நிறைய ஆர்குமெண்ட் எல்லாம் போகும். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து எடுத்த உடனே எல்லாராலும் ஏத்துக்க முடியாது இல்லையா. இப்ப நம்முடைய சனாதன தர்மத்துல வந்து தரிசனங்கள் அப்படின்னா 6 தரிசனங்கள் தோன்றியதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அது வந்து நியாயம், வைசேசிகம், சாங்கியம், மீமாம்சம் அப்படிங்கிற அடிப்படையில நிறைய தரிசனங்கள் நம்ம பாரத தேசத்துல தோன்றின. இதை தவிர பௌத்த மதம் தோன்றியது, சமண மதம் தோன்றியது, இஸ்லாமிய மதம் வந்தது, கிறிஸ்துவ மதம் வந்தது, இப்படி எவ்வளவோ மதங்கள் நம்முடைய பாரத தேசத்துல மற்ற நாடுகள்ல இருந்தெல்லாம் வந்து இதை ஆராய்ந்து பார்த்தாலும் இங்க விஷயம் என்ன அப்படின்னா நம்முடைய சனாதன தர்மத்துல வந்த 3 முக்கிய ரிஷிகள் இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா மத்வாச்சாரியார், வைணவ சமயத்தை சேர்ந்த ராமானுஜர் ராமானுஜாச்சாரியார், அப்புறம் அத்வைத சித்தாந்தத்தை சேர்ந்த வியாசர். ஏன்னா இங்க வந்து ஆதி சங்கரருக்கு முன்னாடி வியாசர் தான் வந்து இந்த அத்வைத சித்தாந்தத்தை சமுதாயத்துக்கு கொடுத்தார். அவருடைய வழியில தான் ஆதி சங்கரர் வராரு. ஆனா நாம பொதுவா ஆச்சாரியர்கள் வரிசையில நம்ம அத்வைத ஆச்சாரியார்னா சங்கரரை முன்னிறுத்திக்குவோம், அப்புறம் வந்து விசிஷ்டாத்வைதத்தை எடுத்துக்கிட்டோம்னா ராமானுஜரை முன்னிறுத்திக்குவோம், அப்புறம் துவைதா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மத்வாச்சாரியரை முன்னிறுத்திக்குவோம். இப்படி 3 ஆச்சாரியர்கள் வந்து இந்த பாரத தேசத்துல வந்து இறைவனை பற்றி எல்லோருக்கும் எடுத்து சொல்றாங்க இல்லையா. அப்ப இங்க வந்து சங்கரர் வந்து இதை பத்தி பேசும்போது நீயே அதுவாக இருக்கிறாய் என்று ஒரு பொருளை நமக்கு வியாசர் சொன்ன அடிப்படையில புரிய வைக்க பார்த்தார். அது அவருடைய விஷயம் வந்து அத்வைதம். ராமானுஜருடைய விஷயம் வந்து விசிஷ்டாத்வைதம். மத்வாச்சாரியருடைய விஷயம் வந்து துவைதம். அப்ப இங்க துவைத முறையில நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆச்சாரியர்களும் ஒவ்வொரு விளக்கத்தை கொடுப்பாங்க. ஆனா அந்த விளக்கம் வந்து நமக்குள்ள விசாரணை பண்ணி பார்க்கணும். இப்ப நான் வந்து அத்வைதி தாங்க அப்படின்னு நீங்க அடம் பிடிக்க கூடாது, அல்லது நான் வந்து இல்லைங்க விசிஷ்டாத்வைதி தான் நான் நாமம் தான் போடுவேன் அப்படின்னு அடம் பிடிக்க கூடாது, அல்லது நான் வந்து மத்வர் தான் இருமைகள்ல தான் இருப்பேன் அப்படின்னு மத்வருடைய வழியில வரக்கூடிய நிலையை எடுத்துக்கிட்டு பேசக்கூடாது. அப்ப என்னன்னா ஒவ்வொரு ஆச்சாரியர்களும் தன்னுடைய கருத்தை முன் வைக்கிறாங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு அறிவு இருக்கு இல்லையா, அதை நீங்க கொண்டு விசாரணை பண்ணி பார்க்கணும் இல்லையா. அதுதான் இங்க வேதம் வந்து விரும்புது. இங்க வேத சாஸ்திரம் எதை விரும்புது அப்படின்னா எத்தனையோ பேர் என்ன வேணா சொல்லியிருக்கலாம், ஆனா அவங்க என்ன சொன்னாங்கிறத நீ எப்படி புரிஞ்சுக்கிட்ட அதை மட்டும் நீ எனக்கு சொல்லு, அப்பதான் நீ என்ன புரிஞ்சுக்க முடியும்னு வேதம் பேசுது. வேதம் தான் இறைவன். அப்ப இறைவன் என்ன சொல்றான், தன்னை அனுபவமாக்குகின்ற தகுதி தனக்கான தகுதியாக அது இருக்கும் போது மட்டும்தான் அது இறைவனையே அனுபவமாக்க முடியும். இல்லைன்னா நம்ம எதுலையோ ஒன்றில் போய் சிக்கிக்கிட்டு இருந்தோம்னா நாம் வந்து அனுபவமாக்கவே முடியாது. அதனால தான் நான் இங்கே என்ன சொல்லுவேன்னா நீங்கள் சமயங்களையும் மதங்களையும் கடந்து வரணும். ஏன்னா இறைவன் வந்து சமயங்களுக்கும் மதங்களுக்கும் அப்பாற்பட்டவன் அப்படின்னு நான் பலமுறை வகுப்பு எடுக்கும்போது சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நீங்கள் ஏதேனும் ஒரு சமயத்தில் சிக்கிக்கிட்டு இருந்தாலும் கூட நீங்கள் இறைவனை அனுபவமாக்க முடியாது, பிறவி தான் மாறும். ஆனால் இறைவு அனுபவம் உண்டாகாது, அந்த வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா அது சமய சின்னம், சமயம் சார்ந்த வாழ்க்கையாக மாறிடும். அப்போ அதை புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க வந்து இந்த மாதிரி வரும்போது சமஸ்கிருத வார்த்தையை வந்து வேதசாலையில படிக்கிறாங்க இல்லையா, வேத படிக்கிறவங்க எல்லாரும் பொது அதாவது உங்களுக்கு வேத பாடசாலையில வந்து இப்போ அத்வைதிக்கு தனியாக வேதம், அப்புறம் துவைதிக்கு தனியாக வேதம், அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் வேதம் பொதுவானது. ஆனால் சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்களுடைய மனோபாவம் வேறானது. அதை நீங்கள் நல்லா இங்கே புரிஞ்சுக்கணும். இங்கே வேதம் பொதுவானது, ஆனால் வேதத்தை உபதேசிக்கின்ற ஆச்சாரியர்களுடைய மனோபாவம் வேறானது. அப்போ இங்கே வேற்றுமை மனிதனிடத்தில் தான் இருக்கு, வேதத்தில் இல்லை. அப்போ நீங்கள் வேதத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிற மனோபாவத்தை பொறுத்து தான் நீங்கள் ஞானியாக வாழ்கிறதும் இறைவனாக மாறுவதும் இருக்குது. அப்போ இங்கே நான் வந்து இப்போ இவ்வளோ நாள் வந்து இறைவன் தான் எல்லாமே அப்படின்னு நான் இது அடிப்படையில் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கும்போது மத்வாச்சாரியர் என்ன சொல்கிறாருங்கிறது இங்கே பார்க்கலாம். ஒரு சேஞ்சுக்காக, ஒரு புரிதலுக்காக. இப்போ சமஸ்கிருத மொழியினுடைய சொற்சேர்க்கையின் அடிப்படையில் இவர் வந்து வேறு விதமாக இதை விளக்க விரும்புகிறார் மத்வாச்சாரியார் அப்படின்னு பார்க்குறோம். எப்படி விளக்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தத்துவமசி அப்படிங்கிற ஒரு மகா வாக்கியத்தை எடுத்துக்கிறார் மத்வாச்சாரியார் எடுத்துக்கிறார். எடுத்துக்கிட்டு நீ அதுவாக இருக்கிறாய் என்ற பொருளை அவர் ஒத்துக்கொள்வது இல்லை. உடனே அவர் என்ன பண்றாருன்னா அதை பிரிக்கிறார், அந்த எழுத்தை வந்து பிரிக்கிறார். தத் என்றால் அது, தொம் என்றால் நீ, வசி என்றால் இப்போ இருக்கிறாய் அப்படிங்கிற அர்த்தம் தானே. மசி அதாவது அசி, மசி அப்படிங்கிறதுலாம் இருக்கிறாய் அப்படிங்கிற அர்த்தத்துல இங்க சான்ஸ்கிரிட்ல சொல்லப்படுது. இவர் என்ன பண்றாருன்னா அதை மாத்துறாரு. மத்வாச்சாரியர் வந்து அதை எப்படி மாத்துறாருன்னா, தத்து பிளஸ் இவ்வு பிளஸ் அமசி அப்படின்னு பிரிச்சு போடுறாரு. சான்ஸ்கிரிட் வேர்டை வந்து அப்படியே பிரிக்கிறார். தத்துன்னு ஒரு வார்த்தை எடுத்துக்கிறாரு, தத்துவமசிங்கிறோம் இல்லையா, அந்த இவ்வு போட்டுக்கிறார். அடுத்தது இவ்வு, அப்புறம் அமசி அப்படின்னு ஒரு வார்த்தை எடுக்கிறார். இந்த மூணையும் பிரிக்கிறார். இப்படி பிரிக்கிறார். நான் இதை வந்து அனுப்புறேன் உங்களுக்கு பராபரத்தில், எப்படி பிரிச்சிருக்காருங்கிறத பார்த்துக்கோங்க. அப்புறமேட்டு இப்படி பிரித்த உடனே இங்க என்ன சொல்றாருன்னா, தத் என்றால் நீ அப்படின்ட்டாரு. இவ் என்பது சொற்களுடைய கூட்டு, அமசி என்றால் அது இல்லை என்று பொருள், மசி என்றால் இருக்கிறது, அமசி என்றால் ஆப்போசிட் வேர்டு இல்லையா. சான்ஸ்கிரிட்ட பொறுத்த வரைக்கும் எப்படின்னா மசின்னா இருக்கிறது, அமசின்னா இல்லை என்ற அர்த்தம். அதுக்கு நம்ம சான்ஸ்கிரிட்ல நிறைய வார்த்தைகளை முன்னாடி ஆ போட்டு பேசுவோம். அதாவது சத்தியம் அப்படின்னா உண்மைன்ற பேரு, முன்னாடி ஆ போட்டுக்கிட்டீங்கன்னா அசத்தியம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்படி புரிஞ்சுக்கணும். அதாவது முன்னாடி ஒரு ஆ போட்டோம்னா அந்த சத்தியத்துக்கு எதிரான வார்த்தை அசத்தியம். இப்போ இவர் என்ன பண்றாருன்னா, மத்வாச்சாரியரை பொறுத்த வரைக்கும் வார்த்தை ஜாலத்தை கையாள்றாரு. வார்த்தை ஜாலங்கள், அதாவது ஒரு பண்டிதம், ஒரு பாண்டித்யம் இருக்கு இல்லையா. இப்போ நீங்கள் ஒரு பண்டிதனா ஒரு கவிஞனா மாறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எதை வேணால் எப்படி வேணால் மாற்றி சொல்ல முடியும். அது உங்களுடைய பாண்டித்யம், உங்களுடைய திறமை என்று நம்ம பார்க்கலாம். ஆனால் அது உங்களிடமிருந்து வெளிப்படுகின்ற திறமையாக இருக்கலாம். ஆனால் அந்த திறமைக்கு பின்னாடி யார் இருக்கிறா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அகங்காரம் இல்லாமல் போயிடும் இல்லையா. அந்த அகங்காரம் நம்மக்கிட்ட எப்போ இல்லாமல் போகுதோ அப்போ தான் நம்ம உண்மையாக இறைத்தன்மைக்குள்ளே போக முடியும். இப்போ இங்கே மத்வாச்சாரியர் இந்த மாதிரி வார்த்தை ஜாலத்தில் விளையாடுறாரு. விளையாடி என்ன பண்ணுறாருன்னா, தத்து இவ்வு அமசி அப்படின்னு மூன்றையும் பிரித்து போட்டு, தத்துனா நீ, இவ்வு என்றால் சொற்கூட்டு, அமசி என்றால் அது இல்லை என்ற பொருள். ஆகவே உண்மையில் நீ எப்போதும் அது இல்லை என்று இங்கே மத்வாச்சாரியார் சொல்கிறார். மத்வாச்சாரியர் என்ன சொல்கிறாருன்னா, நீ அதுவாக முடியாது, அது வேறு நீ வேறு அப்படின்னு இருமைகளில் சொல்லி கொடுத்துட்டார் மத்வாச்சாரியார். அப்போ இங்க வந்து அதுக்கு பேர் தான் துவைதம் என்று பெயர். துவைதம்னா இருமைகள், இறைவன் வேறு நீ வேறு, நீ வந்து சாதாரண ஜீவாத்மா, இறைவன் வந்து பரமாத்மா, அப்படிங்கிற துவைதத்தின் அடிப்படையில் மத்வாச்சாரியார் உபதேசித்த உபதேசம் தான் இங்க நமக்கு சமயங்களா விரிஞ்சு நிற்குது. என்ன மாதிரி சமயங்கள்? சைவம், வைணவம், அப்புறம் கௌமாரம், காணாபத்தியம், எல்லாமே இருமைகள். ஏன்னா இருமைகள் இருக்கிறதுனால தான் நீங்கள் இறைவனை உங்களுக்கு வேறாக வழிபாடு செய்கிறீங்க. இப்போ காணாபத்தியம்னா கணபதி வழிபாடு, கௌமாரம்னா முருக வழிபாடு, சாப்தம்னா அம்பாள் வழிபாடு, சைவம்னா சிவ வழிபாடு, வைணவம்னா பெருமாள் வழிபாடு, அப்புறம் சௌரம் இருக்குது, சௌரம்னா சூரிய வழிபாடு. இப்படி தான் ஆறு சமயங்கள் இருக்குது நம்முடைய சனாதன தர்மத்தில். அப்போ இந்த ஆறு சமயங்களுமே உண்மையில் என்ன தெரியுமா, எல்லாமே துவைத சமயங்கள், இருமைகளால் இறைவனை பார்க்கின்ற சமயங்கள். அப்போ இந்த நிலை ஏன் உண்டானதுன்னா, இங்கே ஆச்சாரியர்கள் பண்ணுற வேலை தான் இதெல்லாம். ஏன்னா ஆச்சாரியர்கள்லாம் மனதளவில் மாற்றத்தை உண்டு பண்ணுறாங்க. அப்போ அதனால் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, அப்போ மத்வாச்சாரியர் சொன்னது சரியில்லை, ஆதிசங்கர் சொன்னதாக சரின்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு நீங்கள் என்ன கேள்வி கேட்டிங்கன்னா, அப்படி நான் சொல்லவே இல்லை. நீங்களே விசாரணை பண்ணி பார்க்கணும். அதாவது இப்போ ஆதிசங்கர் சொல்கிறதா சூப்பர், மத்வாச்சாரியர் சொல்கிறது மட்டும் அப்படின்னு சொல்லவே கூடாது. ஏன்னா அப்படி சொல்கிறோம்னா நாம் அந்த பாடத்திட்டத்தில் ஜெயிக்கவே இல்லை, நம்ம புரிஞ்சிக்கல அப்படிங்கிறது அர்த்தம். அதனால உங்களுக்குள்ளேயே நீங்கள் விசாரணை பண்ணணும். இப்போ நான் இறைவனுக்கு வேற எப்படி இருக்கிறேன், இது சரியாக வருமா, அல்லது இறைவனே தான் நான் என்று சொல்வது எப்படி சரியாக வரும் அப்படிங்கிற கேள்வியை உங்களுக்குள்ளே நீங்கள் எழுப்பி அதற்கான விடையை உங்களால் பெற முடியுமானால் நீங்கள் ஞானி, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அந்த விடையை உங்களால் பெற முடியவில்லை என்றால் நீங்கள் அஜ்ஞானி, அதுலேயும் வந்து சந்தேகம் கிடையாது. அப்போ அதை நீங்கள் இங்கே மனசில் நல்லா உள்ளே வாங்கிக்கிட்டு இப்போ நீங்கள் இதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அப்போ இங்கே உபநிஷத்து என்ன சொல்ல வருதுன்னா, தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்துக்கு உண்மையான உபதேசம் நீயே அதுவாக இருக்கிறாய் என்று தான் இங்கே உபநிஷத்து சொல்லுது. இதுதான் உண்மை, இதுதான் நிரூபணம். அப்போ எப்படிங்க இது நிரூபிக்கப்படுது? அழகாக விளக்கம் கொடுக்கும். இந்த உபநிஷத்து இந்த மாதிரி விளக்கம் கொடுக்குற மாதிரி எந்த ஞானிகளும் கொடுக்க முடியாது. ஆனால் பாண்டித்யம் வேணால் கொடுக்கலாம். ஒரு விஷயத்தை இல்லாததை இருக்கிற மாதிரி எப்படி ஒரு வக்கீல் வந்து ஆர்கியூ பண்ணுவார்? இப்போ நீங்கள் ஒரு வழக்கறிஞராக மாறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கொலை நடந்திருக்கும், அந்த கொலை உண்மையிலேயே நடந்திருக்கும், ஆனால் அந்த கொலையே நடக்கலைன்னு சொல்லி அந்த வக்கீல் வாதாடி நிரூபித்து அந்த கேஸை ஜெயிப்பான். அப்போ அந்த கொலையே நடக்கலைன்னு சொல்கிறதுக்கு அவன் ஆயிரம் ஆயிரம் காரணங்களை கற்பிப்பான், ஆயிரம் ஆயிரம் காரணங்களை கற்பித்து அவன் வந்து அதை நிரூபிச்சும் காட்டுவான். அப்போ அந்த நிரூபணத்தின் அடிப்படையில் ஜட்ஜ்மெண்ட் என்னவா மாறும்? அந்த கொலை நடக்கலை அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருவான், கொலையாளி தப்பிச்சுக்குவான். அப்போ இது எப்படி சாத்தியமானதுங்க? கொலையாளியே தப்பிச்சிட்டானா எப்படிங்க சாத்தியம்? அது வாத திறமை தானே, ஒரு வழக்கறிஞனுடைய வாத திறமை. அது மாதிரி இங்க பண்டிதர்களுடைய திறமை, பாண்டித்யம் பெற்றவருடைய திறமையை இறைவனை இப்படி பிரித்து பார்க்குற மாதிரி உருவாக்க முடியும், அப்படி உருவாக்க சாத்தியம் இருக்கு. அப்படி தான் இந்த துவைத மதங்கள் எல்லாம் தோன்றியது, அப்படி தான் இங்கே சமயங்கள் பரவியது நம்ம சமுதாயத்தில். அப்போ இதை வந்து நம்ம ஆழமாக உள்ளே போயிட்டோம். இப்போ நம்ம வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம், ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே ஒரு விஷயத்தில் தீவிரமாக போன பிறகு நம்மளை மீட்டு எடுக்கிறது முடியுமா? பழமொழியே இருக்குல்ல, ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமான்னு ஒரு பழமொழி இருக்குது. அஞ்சு வயசில் வளைக்காத ஒரு விஷயத்த ஐம்பது வயசில் வளைக்க முடியுமா? இப்போ ஒரு செடி வளருது, அந்த செடி வளர்ந்து வரும்போதே நீங்கள் அந்த செடியை வந்து ஒரு எஸ்பெண்ட் மாதிரி வளர்த்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுங்க, ஒரு எஸ் மாதிரி ஒரு இரும்பு கம்பியை செஞ்சு நீங்கள் அந்த செடியை எஸ் மாதிரி கட்டி விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வர வர நீங்கள் லூஸ் பண்ணி கட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் கழிச்சு பாருங்களேன் அந்த மரம் எஸ் மாதிரி நிற்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மரத்தை வளைக்க முடியாது, ஏன்னா அந்த மரம் பத்து வருஷம் ஆன பிறகு தண்டெல்லாம் தடிமன் ஆகிடும், அந்த தண்டை உங்களால் அசைக்கக்கூட முடியாது. ஆனால் அந்த தண்டு எலசாக இருக்கும்போது உங்களால் எப்படியெல்லாம் வளைக்க முடியுமோ அப்படியெல்லாம் வளையும் இல்லையா? அப்போ அப்படி சிறு வயசுலேயே நீங்கள் வளைச்சிட்டிங்கன்னா அது வளையும். அது மாதிரி இங்கே வாழ்க்கையும் அப்படி தான். நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்னா சிறிய வயசுலேயே கொடுத்துட்டிங்கன்னா அந்த குழந்தை அதை ஏற்றுக்கும், அது பெருசான பிறகு நீங்கள் கொடுக்க பார்த்தீங்கன்னா அது ஏற்றுக்காது. ஏன்னா அது வேற மாதிரி விஷயங்களை உள் வாங்கி வச்சிருக்கிற குழந்தைகிட்ட போய் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் சொல்ல பார்த்தீங்கன்னா அக்செப்டன்ஸ் பண்ணாது. அப்போ இதுதான் இப்போ பிரச்சனை. இப்போ நம்ம வகுப்புக்கு வர்றவங்க நிறைய பேரால் ஏன் வந்து இந்த விஷயத்தை ஏற்றுக்க முடியலன்னா மைண்டு தான், மனசு வந்து அவங்க வேற மாதிரி புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறத நம்பிக்கிட்டு இருக்கும்போது அந்த மனசுக்கு போய் நீ இந்த நம்பிக்கையை மாற்றி இப்படி புரிஞ்சுக்கோன்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி பாதையில் நிறைய பேர் வரவும் மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு இது முரண்பாடாக தெரியும். அது எப்படிங்க நானே கடவுளாக முடியும்? கடவுள் எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்தவர், நான் ஒரு சாதாரண அல்பேன், என்ன போய் நீங்கள் கடவுள்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு அவன் வந்து தன்னை கடவுளாக ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்னா அவனுக்கு ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணம் என்ன, நீ இந்த ராமசாமியுடைய பையன், நீ இப்படி வக்கீல், நீ இப்படி ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிற வாழ்க்கையை அவன் நம்புறானே தவிர நீயே கடவுள்னு சொன்ன அவன் எப்படி நம்புவான்? நம்ப மாட்டான். அப்போ இது மாதிரி தான் இங்கே நிறைய விஷயங்களை வந்து நம்ம இடத்துல ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள் என்று நம்ம இங்கே சொல்கிறோம். அதிலிருந்து நம்ம விடுவிச்சுக்கணும்னா இங்கே நமக்கு விவேகம் தேவைப்படுது இல்லையா, புத்திசாலித்தனம் தேவை. அதை தான் சாஸ்திரம் முன் இருத்தும். அதுக்கு பேர் வந்து சாதன சதுஷ்டயம்னு பேர், வைராக்கியம் விவேகம் சமாதி சட்க சம்பத்தி முமுட்சுத்துவம், இந்த நான்கும் ஒருத்தனுக்கு இருந்தால் மட்டும்தான் அவன் வந்து இறைவனை அனுபவமாக உணர முடியும், மற்றவர்களால் உணரவே முடியாது. அப்போ அங்கு அடிப்படையில் இங்கே தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தை இவர் அருமையாக விளக்குறார், யார், உத்தாலகர். அதை நம்ம இப்போ ஒரு உதாரணத்தோடு பார்க்கலாம். இப்போ தேன் அப்படிங்கிற உதாரணத்தை வச்சு அவனுக்கு ஸ்வேத்தகேதுக்கு விளக்குறார். எப்படி விளக்குறார்னா, ஸ்வேத்தகேதோ நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் என்று நான் கூறுவதை உன்னால் புரிந்து கொள்ள இயலவில்லை என்பதை நான் உணர்கிறேன். ஆகவே மகனே, உனக்கு நான் ஒரு உதாரணத்தின் மூலமாக அதை விளக்குகின்றேன், புரிந்து கொள்ளப்பார் என்று சொல்லி ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார். எப்படி சொல்றார்னா, அன்பு மகனே, பல திசைகளிலும் பலவராக பரவி கிடக்கின்ற பல மரங்களிலிருந்து பூக்கின்ற பூக்களிலிருந்து தேன்களை சேகரிக்கின்ற தேனீக்களை நீ பார்த்திருக்கிறாயா? ஆமாப்பா, பார்த்திருக்கிறேன். அப்போ அந்த தேனீக்கள் எல்லாம் எதையப்பா சேகரிக்கின்றன? அந்த பூக்களிலிருந்து சாறுகளை சேகரிக்கின்றன. அந்த பூக்களிலிருந்து ஒரு விதமான சாறு கிடைக்குது, அந்த பூஞ்சாறு இருக்கு இல்லையா, அந்த பூஞ்சாறை சேகரிக்கின்றன. இப்போ அந்த பூஞ்சாறே வந்து தேனா? கிடையாது, பூஞ்சாறு தான் அதை எடுத்துட்டு வரும். இப்போ என்ன பண்ணும், ஒரு தேனி போய் ரோஜா மரத்தில் உட்காந்து அதனுடைய பூஞ்சாறை எடுத்துக்கும், இன்னொரு தேனி போய் என்ன பண்ணும், முருங்கை மரத்தில் உட்காந்து முருங்கை பூவில் இருக்கிற ஒரு சாறை எடுத்துக்கும். இப்படி ஒவ்வொரு பூக்கள்லையும் போய் ஒவ்வொரு விதமான சாரை எடுத்துக்கிற தேனீக்கள் எல்லாம் என்ன பண்ணோம்னா ஒட்டுக்கா ஒரு இடத்துல வந்து அசம்பிள் ஆகும். அதுதான் தேன் அடை. தேன் அடை இருக்கும், அந்த தேன் அடையில வந்து ஆயிரக்கணக்கான தேனீக்கள் வந்து அசம்பிள் ஆகும்னா ஒன்று சேரும். அப்போ அதெல்லாம் எங்கே போயிட்டு வந்ததுங்க, எல்லாம் கிளம்பி போய் பல பூக்கள் இருந்து பல சாறுகளை சேகரித்துட்டு வந்து நேராக அந்த அடையில் வந்து உக்காந்த உடனே அந்த சாரை பூரா அங்கே வாயிலிருந்து உமிழும் இல்லையா. அப்படி உமிழும் போது தான் அந்த தேனீக்கள், அந்த தேன்னா தேன் பூச்சிக்களிடமிருந்து ஒரு விதமான திரவம் சுரக்கும். அந்த திரவமும் அந்த சாரும் கலந்த போது தான் அதற்கு தேன் என்று பெயர். தேன் என்று நீங்கள் வந்து ஒரு பூவிலிருந்து அப்படியே எடுத்துட முடியாது. உண்மையான தேன் என்பது தேனுடைய வாயிலிருந்து சுரக்கின்ற ஒரு திரவமும் கலந்திருந்தால் தான் அது தேன். அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, எல்லா இடத்துல இருந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து அந்த எல்லாத்தையும் ஒன்னா பண்ணி தன்னுடைய வாயிலிருந்து உமிழ்நீர் சுரக்குது இல்லையா, அதுகிட்ட இருந்து வர்ற ஒரு ஜெல் இருக்கு, அது வெளியே வருது. அது வந்த உடனே அந்த பூஞ்சாரெல்லாம் என்னவா மாறுது, தேனா மாறி போச்சு. அப்ப இந்த கோமானத்தை எடுத்து சொல்றாரு, நீங்க என்ன சொல்ல வர்றாருன்னா அருமையா புரிய வைக்கிறாரு. அந்த சாறுகளுக்கிடையே நான் இந்த மரத்தினுடைய பூக்களின் சாறு, நான் அந்த மரத்தின் பூக்களுடைய சாறு என்ற பாகுபாடெல்லாம் கிடையாது. அதுபோல இனியவனே, இறைவனில் ஒன்று கலந்த உயிரினங்களும் நாங்கள் இறைவனில் ஒன்றாகத்தான் கலந்துள்ளோம் என்பதை அறியாமல் இருக்கின்றார்கள். ஏனென்றால் இங்கு வந்து பல பூக்களிலிருந்து பல விஷயங்களை சேகரிக்கப்பட்ட பிறகு அந்த சேகரத்தினுடைய கொள்கலன்ல வந்து அது எல்லாம் ஒன்றாக மாறும்போது அதுக்கு தேன் என்று ஒரு பெயர் வைக்கப்பட்டதே தவிர, ஆனா அந்த தேனுங்கிறது பார்ப்பதற்கு ஒரே பொருளாக தெரிஞ்சாலும் அது பல பொருட்களின் கூட்டு சேர்க்கை தானே. ஏன்னா பல பூக்களிலிருந்து எடுக்கப்பட்ட சாறினுடைய ஒரு ஒழுங்கு தானே இங்க தேனா மாறி இருக்கு. அது மாதிரிதான் இங்க படைப்புல எல்லாமே இறைவனிடமிருந்து வந்தவைகள், இது எதையுமே பிரிக்க முடியாது. ஆனா பிரிந்தது போல காணப்படுவது என்ன காரணம்னா மனம் இந்த மாதிரி கற்பித்து வச்சுக்குது அப்படிங்கிறது இங்க சொல்றாரு. அதை சொல்லிட்டு அந்த சாறுகளுக்குள்ள எப்படி வேறுபாடு இல்லை, எல்லா பூக்கள் வந்து இப்படி இந்த பூக்கள்ல முருங்கைப்பூல இருந்து எடுத்தா அது வேற சாறு, ரோஜா பூல இருந்து எடுத்தா அது வேற சாறுங்கிறத நாம தான் பிரிச்சு பாக்குறோம். ஆனா தேனீக்களை பொறுத்த வரைக்கும் அந்த பிரிவினை கிடையாது. அது எல்லா இடத்துல இருந்து சாறை எடுத்துட்டு வந்து ஒரே இடத்துல கொடுத்து அது தேனா மாத்தி வச்சு அங்க அதுங்க வாழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த வாழ்க்கை வந்து தேனீக்களுடைய வாழ்க்கை. அது மாதிரி இங்க மனிதன் வந்து தேன் மாதிரி தேனீக்கள் மாதிரி தன்னை மாத்திக்கணும். ஏன்னா இவன் வந்து அஜ்ஞானத்தினால நான் வேறு அவன் வேறு அது வேறு இது வேறு அப்படின்னு இருமை நிலையில் இருக்கிற வரைக்கும் எல்லாம் வேறு வேறாகத்தான் தெரியும். ஆனா இங்க எல்லோருக்குமே ஒரே அனுபவம் நிகழ வேண்டுமானால் அவனுடைய மனசு தான் இங்க மாறணும். அப்ப மனசு மாறாம இருக்கிறதுக்கு எல்லாரும் ஒரே மாதிரி ஒரு நிலையில போறமே, அது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்கிறாரு. சேதக்கு அது தெரியலன்னு சொல்றான். அதுக்கு தான் தூக்கத்தை ஓமானமா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இப்ப நீங்க ஒரு விஷயத்த இங்க நல்லா ஆழமா புரிஞ்சுக்கணும். எப்படின்னு கேளுங்களேன், இப்ப நீங்க வந்து ராமசாமி நினைச்சுக்கிறீங்க, நீங்க கமலா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. கமலா வந்து வக்கீலா நான் இருக்கிறேன்னு சொல்றான், ராமசாமி வந்து நான் டாக்டரா இருக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப ராமசாமி நான் ஐயரா பிறந்துட்டேங்கிறாரு, கமலா வந்து நான் சூத்திரனா பிறந்துட்டேன், நான் கீழ் ஜாதியில பிறந்துட்டேன்னு சொல்றா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளதான் இந்த மன வேறுபாடு. இவர் உயர்ந்த ஜாதி, அவள் தாழ்ந்த ஜாதி, இவர் வக்கீல், அவர் வந்து டாக்டர், இவர் இப்படி அப்படி இப்படி என்னென்ன விஷயங்கள் இந்த உலகம் நமக்கு முத்திரை குத்திருக்கோ அதை பூரா ஏத்தி வச்சுக்கிட்டு இந்த ராமசாமியும் கமலாவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இரவு நேரத்துல ரெண்டு பேருமே தூங்க போறாங்க. ராமசாமி அவர் வீட்டுல தூங்குறாரு, கமலா அவர் வீட்டுல தூங்குறா. ரெண்டு பேருமே தூக்கத்துல தன்னை விட்டுடுறாங்க. ஏன்னா ரெண்டு பேரும் எங்க ஒடுங்குறாங்க, மனமற்ற நிலையில இறைவனில் போய் ஒடுங்குறாங்க. அப்ப மனமற்ற நிலையில இறைவனை போய் ஒடுங்கும் போது ராமசாமிக்கும் தன்னை யார் என்று அபிமானிக்க முடியாது. நான் இந்த ஜாதிக்காரன், நான் ஐயருன்னு சொல்ல முடியாது. கமலாவுக்கு வந்து நான் கீழ் ஜாதின்னு சொல்ல முடியாது. ராமசாமி தன்னை டாக்டர்னு சொல்ல முடியாது. கமலா வந்து தன்னை வக்கீல்னு சொல்ல முடியாது. எதுவுமே தெரியாம ரெண்டு பேர் தூங்குறாங்கல்ல. அப்ப இந்த தூக்கம் என்பது ராமசாமிக்கும் கமலாவுக்கும் ஒரே மாதிரி இருக்கா இல்லையா, அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? இல்ல இல்லைங்க, கமலாவுக்கு வேற மாதிரி தூக்கங்க, ராமசாமிக்கு வேற மாதிரி தூக்கங்கன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா தூக்கம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. அப்ப ஏன் எல்லோருக்கும் பொதுவானது? நாம் ஒடுங்குகின்ற இடம் பொதுவானது, காரணம் அது இறைவன். அப்ப இறைவன் இடத்துல போய் ஒடுங்கும் போது இங்க நீ வேறு நான் வேறுங்கிற இருமைகளே கிடையாது, இறைவன் மட்டும்தான் இருக்கிறான். அப்போ அந்த ஒருமித்த தன்மையில போய் நம்ம ஒடுங்குற நிலை தான் உண்மை நிலை, அதுதான் இறைநிலை, அதுதான் தெய்வாம்சம். அப்ப அந்த புரிதல் நமக்கு எப்படி தூக்கத்துல வருதோ அந்த நிலையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இதை நம்ம நனவு நிலையில அனுபவம் ஆக்கிட்டோம்னா மட்டும்தான் நம்ம பிறக்க மாட்டோம். நீங்க வெறும் கனவுல கற்பனையா வாழ்ற வாழ்க்கையிலயோ அல்லது தூக்கத்துல இருக்கக்கூடிய நிலையோ வச்சுக்கிட்டு இப்படிதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து மறுபிறவி உண்டு. அப்ப இங்க இந்த விழிப்பு நிலை உலகத்துல நீங்க வாழும்போது இது மாதிரி நீங்க உங்களுடைய பகுத்தறிவு பரிமாணத்தை கொண்டு விசாரித்து பார்த்து விவேகத்தினால நீங்க விழித்து கொண்டால் மட்டும்தான் நீங்க பிறவி பரிமாணத்தை கடக்க முடியும். இல்லைன்னா நீங்க பிறவி பரிமாணத்துக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்கு தான் இங்க சாஸ்திரம் வந்து விவேகத்தை முன்னிறுத்துது. விவேக வைராக்கிய சமாதி சக்க சம்பத்தி முமுட்சுத்துவம் அப்படிங்கிற நான்கு நிலைகளை முன்னிறுத்தி புத்திசாலிகளுக்கு மட்டுமே பிறப்பு கிடையாது. ஏன் புத்திசாலிகளுக்கு மட்டுமே பிறப்பு கிடையாதுன்னா, அவன் அறிவு பரிமாணத்துல படிப்படியா மேலே வந்து மனிதனாக ஆறாம் அறிவு பரிமாணத்துல நின்னா மட்டும் போதாது. அந்த ஆறாம் அறிவை கொண்டு நன்மை தீமைகளை பகுத்தறிந்து கொண்டு அதில் எது நல்லது எது கெட்டதுன்னு விசாரித்து பார்த்து விவேகத்தினால விழித்து கொள்ளும் போது அவனுக்கு நித்தியம் எது அனித்தியம் எது என்ற புரிதல் வர வேண்டும். அப்ப இங்க நித்தியம் என்பது இறைவன் மட்டுமே, அனித்தியம் என்பது இந்த உலகம். அப்ப பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா அப்படிங்கிற மகா வாக்கிய உபதேசம் இங்க யாருக்கு உண்மையில் புரியுதோ அவன் இந்த உலகத்தை திரைப்படம் போல பார்ப்பான். ஏன்னா படம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், சீன் பை சீன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது மாதிரி உலகம் மாறிக்கிட்டே இருக்கும், சீன் பை சீன் உலகத்துல சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆனா நித்தியமா எது இருக்கு? ஸ்கிரீன் இருக்கு, அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற நான் இருக்கிறேன். அப்ப நான் இருக்கிறதுனால படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்ப என் அதிஷ்டானத்துல இங்க எல்லாமே இயங்குது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுட்டா இங்க நீங்க தான் அந்த இறைவன். அதை நீங்க புரியறதுக்கு இந்த மாதிரி ஒரு தேன் ஓமானத்தை எடுத்து இந்த இடத்துல அழகா விளக்குறார் உத்தாளகர். அப்படி சொல்றாரு, நம்ம எல்லாம் தூக்கத்தில் இறைவனிலே ஒடுங்குறோம், அல்லது தூக்கத்தில் இறைவனில் ஒன்று கலைக்கிறோம் என்று நீங்க நினைக்கிறீங்க. ஆனா இறைவனில் ஒடுங்குகிறோம் என்றால் நம் இறைவனையில் அடைகிறோம், இறை அனுபூதி வாய்த்து விட்டது என்று நாம் புரிந்து கொள்ளலாமா என்றால் அப்படி புரிந்து கொள்ள முடியாது, நிச்சயமாக அது கூடாது என்று சொல்றார். ஏன் கூடாது அப்படின்னா, இப்ப இந்த மந்திரம் சொல்லுது, இப்ப நம்ம தூக்கத்துல இறைவனோடு கலைக்கிறோம் என்பது உண்மைதான், ஆனால் அதை நாம் அறிவதில்லை. அப்ப அறியாமல் இருக்கின்ற நிலை வந்து ஒரு அறியாமை நிலை, ஆனா இறைவன் இருக்கிற நிலை வந்து ஒரு அறிவு நிலை. அப்ப இறைவனுடைய நிலையில அறிவு நிலையில நாமளும் அறிவு நிலைக்கு போனா மட்டும்தான் நானும் இறைவனும் வேறு வேறு இல்லைங்கிறது புரியுமே தவிர, நீங்க அஜ்ஞானியா இருந்துகிட்டு இறைவனுக்குள்ள போய் ஒடுங்கிட்டு நான் இறைவன் ஆயிட்டேன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதுதான் இங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அப்ப சுட்டி காட்டி இந்த மந்திரத்திலே கூறப்பட்டுள்ள விஞ்ஞானபூர்வமான கருத்து ஒன்று மிகவும் சிந்தனைக்கு உரியது. அது என்ன என்றால், தேனீக்கள் தேனை தயாரிப்பது பற்றியதான ஒரு கருத்து இங்கு சொல்லப்படுகிறது. பூக்களிலிருந்து தேனீக்கள் சேகரிப்பது தேனை அல்ல, பூக்களில் உள்ள சாறை மட்டுமே. அந்த சாறுகள் இனிப்பு புளிப்பு கசப்பு போன்ற பல்வேறு சுவைகளில் இருக்கலாம். ஏனென்றால் அது மரத்தை பொறுத்து பூக்களை பொறுத்து அதனுடைய சுவை மாறலாம். ஆனால் தேனீக்கள் அந்த சாறை கொண்டு சென்று தேனடையில் வைத்து தங்கள் உடம்பிலிருந்து சுரக்கின்ற திரவம் ஒன்றை அதில் கலக்கும் போதுதான் அவைகள் தேனாக மாற்றம் அடைகின்றன. அப்போது அவைகள் அனைத்தும் கலந்து ஒரே ஒரு இனிப்பு சுவையை உடையவையாக ஆகின்றன. அப்ப இங்க எப்படிங்க இந்த மாற்றம் நடந்தது? பல இடத்துல போய் தேன் வந்து புளிப்பு சுவை எடுத்துட்டு வந்தது, இனிப்பு சுவை எடுத்துட்டு வந்தது, கசப்பு சுவை எடுத்துட்டு வந்தது. ஏன்னா பூக்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவை. அப்ப பல்வேறு பூக்கள் இருந்து பல சுவைகளை எடுத்துட்டு வந்தாலும் அந்த தேனிடத்திலிருந்து சுரக்கப்பட்ட ஒரு திரவம் தான் அதை தேன் என்ற ஒரு தகுதியை கொடுக்குது இல்லையா? அது மாதிரி இங்க நாம் வந்து பலராக இருக்கலாம். ஒருத்தன் இப்படி கீழே பிறந்துட்டான், அவன் கீழ் ஜாதி, அவன் மேல பிறந்துட்டான் மேல் ஜாதி, அவன் மிருகம், இவன் பறவை, அவன் வந்து தாவரம் என்று நம்ம சொன்னாலும் எல்லாம் பார்ப்பதற்கும் உருவமும் நாமமும் மாறுபட்டிருந்தாலும் இவைகள் எல்லாம் ஒன்றாக எங்க அடங்கியிருக்கு ஒடுங்கியிருக்குன்னு பார்த்தா எல்லாமே இறைவனிடத்தில் தான் ஒடுங்கி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இங்க சுட்டி காட்டுறார் இந்த உத்தாளகர். அப்ப இந்த விஞ்ஞான உண்மையை இந்த மந்திரத்துல ஒரு உதாரணமாக சுட்டி காட்டப்பட்டு இங்கு நம்ம இறைவனோடு தான் இருக்கிறோம், ஆனா அந்த இறைவனோடு இருக்கிறத நீங்க தூக்கத்துல வந்து ஒன்று கலப்பதை வந்து நான் இறைவனோடு கலந்து விட்டேன் என்று தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. நீங்க விழிப்பு நிலையில வந்து நீங்க இறைவனோட கலந்துருக்கிற அந்த நிலையை நீங்க அனுபவம் ஆக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஜீவன் முக்தர் என்று பெயர். அப்ப நாம எப்படிங்க இந்த உலகத்தை வந்து இறைவனோட இறை அம்சமா அனுபவம் ஆக்கணும் அப்படின்னா, இது நான் ஏற்கனவே நிறைய பாடங்கள்ல பல பக்கங்கள் பேசியிருக்கேன், ஆனாலும் ஒரு சிம்பிளா சொல்லிடுறேன். அதாவது என்னன்னா, இங்க வந்து அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற வார்த்தை நமக்கு எப்ப வெளிப்படும் அப்படின்னா, எல்லாவற்றிலும் தன்னை காணுகின்ற பொழுது மட்டும்தான் அது வெளிப்பட முடியும். அப்ப நானே பிரம்மம் என்று நான் எல்லாவற்றிலும் தன்னை காணும் போது எப்படி வெளிப்படுத்த முடியும்னா, நான் என்னை பார்ப்பது மூலத்தை பார்க்கணும். நான் வெளியிருக்கிற விஷயங்களை பார்க்கக்கூடாது. மூலம்னா என்ன? ஆகாயம். அதுதான் உணர்வு, இறைவன், பிரம்மம். அப்ப நான் இப்ப எதிரில் ஒரு ஜடப்பொருளை பார்க்கறேன், அல்லது ஒரு பயிரை பார்க்கறேன், ஒரு மிருகத்தை பார்க்கறேன், ஆனா எல்லாக்குள்ளேயும் நான் தான் இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? உணர்வாய் உயிராய் இருக்கிறேன் அப்படின்னு நமக்கு புரிஞ்சுட்டா இங்க எல்லாம் பிரம்மமயம், சர்வம் பிரம்மமயம்னு புரியும். ஆனா நான் வந்து மனதளவுல பிரிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கு நாமத்தையும் ரூபத்தையும் சூட்டிக்கிட்டு இது பேனா, இது பென்சில், இது தாவரம், இது யானை, இது மிருகம் அப்படின்னு நம்ம எல்லாம் பேரை வாத்தி மாத்தி வச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருந்தோம்னா இருமைகள் தான் தெரியும், இறைவன் தெரிய மாட்டான். அதுதான் திருமந்திர பாடல். பஞ்சபூதங்கள் வந்து இறைவனை மறைக்குது, இறைவன் தெரிஞ்சிட்டா பஞ்சபூதங்கள் மறைஞ்சிடும். பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், இறைவனை மறைக்கிறது பஞ்சபூதங்கள். பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம், இறைவன் யார் என்று தெரிந்து கொண்டா அந்த இறைவனிடத்திலேயே இவைகள் எல்லாம் மறைஞ்சு போயிடும், இறைவன் மட்டும்தான் இருப்பான். அப்ப இங்க எல்லாம் இறை அம்சம், இருப்பதெல்லாம் இறைவனே அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இது இன்னும் விரிவாக பேசுறாரு யாருன்னா உத்தாலகர். நம்ம இந்த உபனிஷத் பாடங்கள்ல இன்னும் தொடரலாம், இன்னும் நிறைய விளக்கங்கள் கொடுப்பாரு. 9 முறை வந்து இந்த தத்துவமசி மகா வாக்கிய உபதேசத்துக்கு 9 விதமான விளக்கங்கள் கொடுக்க இருக்கிறார். அதை ஒன்னொன்னா பார்க்க இருக்கிறோம். இப்ப இன்றைக்கு நம்ம ஒரு விளக்கம், வெறும் தேனை மட்டும் வைத்து நம்ம இப்ப புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆகவே நீங்க இங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, மத்வாச்சாரியர் அப்படி சொல்லிட்டாரு, ராமானுஜாச்சாரியர் இப்படி சொல்லிட்டாரு, சங்கராச்சாரியர் அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு ஆச்சாரியர்களுடைய வழிமுறைகளை நீங்க எடுத்துக்கிட்டாலும் இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கிறத உங்களுக்குள்ள நீங்க விசாரணை பண்ணி விவேகத்தினால விழித்துக் கொள்ளணுமே தவிர, இவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர்ங்கிற பேதமே உங்களுக்குள்ள வரவே கூடாது. ஏன் அப்படின்னா, இங்க எல்லோருமே நம்மை புரிய வைப்பதற்காக வந்தவர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப ராமானுஜாச்சாரியர் வந்து நம்மளை எதுக்காக வந்து இந்த உலகத்துல விசிஷ்டாதத்தை கொடுத்தார் அப்படின்னா, நம்மள புரிய வைக்க முயற்சி பண்றாங்க, நமக்குள்ளேயே தூண்டி விடுறாங்க. அப்ப நம்ம அது உள்ள போய் தேடும் போது நம்மளை கண்டுபிடிச்சிடலாம். மத்வர் எதுக்காக வந்திருக்காரு, அவரும் நம்மளை தூண்டி விடுறாரு. நமக்குள்ள போய் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம உண்மைத்தன்மை என்னன்னு உணர முடியும். இந்த விஷயத்த சங்கராச்சாரியர் எடுத்து சொல்றாரு, அவரும் நமக்கு புரிய வைக்கிறாங்க. இப்படிதான் மகான்கள் எல்லாம் வராங்க, அவங்க வேற வேற பரிமாணத்துக்குள்ள வந்து நமக்கு புரிய வைக்க பாக்குறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம சரியான பாதையில பயணிக்கணும். அப்ப இன்றைக்கு நேரம் கருதி இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.